الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون وقال الله تبارك وتعالى ولقد كرمنا بني آدم وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلقنا تفضيلا وقال الله تبارك وتعالى يسألونك عن الخمر والميسر قل فيهما إثم كبير ومنافع للناس وإثمهما أكبر من نفعهما ويسألونك ماذا ينفقون قل العفو كذلك يبين الله لكم الآيات لعلكم تتفكرون صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لا يزني الزاني حين يزني وهو مؤمن ولا يسرق السارق حين يسرق وهو مؤمن ولا يشرب الخمر حين يشربها وهو مؤمن او كما قال عليه الصلاة والسلام رواه البخاري ومسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்கு உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபௌ தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா வகையான விலக்கல்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்திலே அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட ஏராளமான படைப்பினங்களை நாங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதனுடைய கண்களுக்கும் அவருடைய புத்திக்கும் அப்பாற்பட்ட இன்னும் எத்தனையோ படைப்புகளை அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் படைத்து வைத்திருக்கிறார். இந்த படைப்புகள் அனைத்திலும் விட அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் மனிதர்களாகிய எங்களை சிறப்பு படுத்தியிருப்பதாக, கண்ணியப்படுத்தியிருப்பதாக குர்ஆனிலே சொன்னது மட்டுமல்ல, அந்த கண்ணியம் மிக அதிகமான விடயங்களில் நாம் முன்னேற்றப்பட்டிருக்கிறோம் என்பதையும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றான். ஆதமுடைய மக்களை நாங்கள் சங்கைப்படுத்திவிட்டோம், கடலிலும் கரையிலும் அவன் பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பிலே நாங்கள் அவர்களை சுமந்திருக்கிறோம். மேலும் அவர்களுக்கு ஹலாலான உணவையும் உண்ண கொடுத்து அதிகமான விடயங்களில் அதிகமான மனிதர்களை விடவும் அவர்களை நாங்கள் சிறப்புப்படுத்தி இருக்கிறோம் என்பதையும் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் குறிப்பிடுகிறார். وَفَضَّلْنَاهُمْ عَلَىٰ كَثِيرٍ مِّمَّنْ خَلَقْنَا تَفْضِيلًا நாம் படைத்த அதிகமான படைப்பினங்களை விடவும் மனிதர்களை நாம் ரொம்ப அதிகமாக கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்கிறது. ஜிங்களை விடவும் மனிதனை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறார். மிருகங்களை விடவும் பறவைகளை விடவும் கண்ணுக்கு தெரியக்கூடிய எல்லா வஸ்துக்களை விடவும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மனிதனை படைத்திருக்கிறார். மனிதனுக்கு கிடைத்த அந்த சிறப்பு மிக முக்கியமான பல காரணங்களினால் கிடைத்திருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம்தான் அல்லாஹ் மனிதனுக்கு அகலை புத்தியை கொடுத்திருக்கிறார். இந்த புத்தியின் மூலமாக ஏனைய எல்லா வஸ்துக்களை விடவும் மனிதன் சிறப்பாக ஆகிறார். புத்தி சரியாக செயல்படுவதனால்தான் நலவு எது கெடுவி எது என்பதை அவன் பிரித்தறிகின்றான். புத்தி சரியாக செயல்படுவதனால்தான் லாபம் எதன் மூலம் கிடைக்கும், எதிலே நஷ்டம் உண்டாகும் என்று வித்தியாசப்படுத்தி விளங்கிக் கொள்கின்றான். புத்தி இயங்குவதைக் கொண்டுதான் மிருகங்களை விடவும் மனிதன் மிகவும் சிறப்புள்ளவனாக இருக்கின்றான். புத்தி இயங்குவதைக் கொண்டுதான் பறவைகளை விடவும் மனிதன் சிறப்புக்குரியவனாக ஆகின்றான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த புத்தி இருக்கிறதே, இது மனிதனுக்கு கிடைத்திருக்கும் மிகவும் பெருமதி வாய்ந்த ஒரு சொத்து. பணம் கொடுத்து உலகத்திலே வாங்க முடியாது. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் அள்ளி கொடுத்தாலும் இந்த புத்தியை மனிதன் ஒரு தொழிற்சாலையினால் வாங்க முடியாது, ஒரு நிறுவனத்திலிருந்து பெற முடியாது, ஒரு கலந்திய சாலையிலிருந்து அடைய முடியாது, அல்லது ஒரு வைத்திய சாலையிலிருந்து இதனை பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் யாருக்கு கொடுக்கின்றானோ அவர்கள் மட்டும்தான் இதனை அடைகிறார்கள். புத்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்களைத்தான் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் சிந்திக்க சொல்கின்றான். இதிலே நிறைய அட்டாட்சிகள் இருக்கிறது. யாருக்கு யார் சிந்திப்பார்களோ, தன்னுடைய புத்தியை பயன்படுத்துவார்களோ அவர்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது. இந்த சீதாலுக்கல ஆயாத்தின் புத்தியுள்ளவர்களுக்கு மிகப்பெரிய அட்டாட்சி இருக்கிறது. குர்ஆன் பல விஷயங்களை சொல்லிவிட்டு புத்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இதை கொண்டு படிப்பினை ஏறுவார்கள், அவர்கள் இதை கொண்டு பிரயோஜனம் அடைவார்கள், அவர்கள் இதனை கொண்டு முன்னேறுவார்கள் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பெருமதி மிக்க மனிதனுடைய புத்தி மழுங்கடிக்கப்பட்டு விட்டால், இந்த புத்தி பறிக்கப்பட்டு விட்டால், அல்லது இந்த புத்தியை மனிதன் முழுமையாக செயல்படுத்த முடியாமல் தடுக்கப்பட்டு விட்டால் மனிதன் கேவலப்படுவான், மனிதன் முன்னேற மாட்டான், மனிதன் உயர்வடைய மாட்டான், மிருகத்துக்கு சமமாகுவான், இல்லை மிருகத்தை விடவும் கேவலமாக மாறுவான். ஆகவேதான் இஸ்லாத்துடைய விரோதிகள் முஸ்லிம்களை மட்டம் தட்டுவதற்காக அவர்கள் பாவிக்கின்ற, அவர்கள் பயன்படுத்துகின்ற, அவர்கள் செயற்படுத்துகின்ற பல்வேறு முறைகளில் முஸ்லிம் வாலிபர்களுடைய புத்தியை பறிப்பதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய புத்தியை எப்படி பறிக்கலாம்? புத்தியை பறிப்பதற்குரிய ஆகப்பெரிய அவர்களுடைய ஆயுதம் தான் போதை வத்துக்களுக்கு இவர்களை அடிமையாக்குவது. அவர்களுக்கு இலகுவான வழிதான் இளம் வாலிபர்களுக்கு அதனை பழக்குவது. இளம் வாலிபர்களை போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்படுத்துவதன் ஊடாக அவர்களுடைய புத்தியை மழுங்கடிக்கிறார், அவர்களை சிந்தனை அற்றவர்களாக ஆக்கிறார், தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காதவர்களாக முடமாக ஒரு இடத்தில் உட்கார்ந்தவர்களைப் போன்று தன்னுடைய எதிர்கால வாழ்வில் உள்ள வெளிச்சம் தெரியாதவர்களாக, எதிரிகள் நமக்கு என்ன செய்கிறார்கள், நாம் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய முன்னேற்றத்துக்காக நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சிந்திக்க திறனியத்தவர்களாக முஸ்லிம்களை மாற்றுவதற்காகத்தான் தேவை வஸ்துக்களை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அவர்கள் பரப்புகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் இஸ்லாம் என்ன செய்கிறது? மனிதனை பாதுகாக்கிறது என்றால் மனிதனுடைய கண்ணியம் கௌரவத்தை பாதுகாப்பதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது. இந்த கௌரவத்தை பறிப்பதற்காக மனிதனுடைய இந்த கண்ணியத்தை பறிப்பதற்காக என்னென்ன எதிரிகள் அல்லது வெளியிலிருந்து சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறதோ, அந்த கண்ணியங்கள் பறிக்கப்படுகிறதோ அவற்றுக்குரிய தண்டனையும் இஸ்லாம் வைத்திருக்கிறது. மனிதனுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக இஸ்லாம் யாராவது ஒருவரின் மீது அவனூறு சொல்லும் போது அவனூறுக்குரிய ஹத்தை வைத்திருக்கிறது. மனிதனுடைய பொருள் பாதுகாப்பதற்காக யாராவது ஒரு முஸ்லீமுடைய பொருளை திருடினால் அவனுடைய கை வெட்டப்பட வேண்டும் என்று வைத்திருக்கிறது. ஒரு முஸ்லீமுடைய
உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவேதான் யாராவது ஒருவரை கொலை செய்தால் கொலைகாரனுக்கு மிக கடுமையான தண்டனை இஸ்லாம் வைத்திருக்கிறது. இதுபோன்றுதான் மனிதனுடைய புத்தியையும் இஸ்லாம் பாதுகாக்கிறது. புத்தியை பாதுகாப்பதற்காகத்தான் யாராவது அந்த புத்தியை மழுங்கடிக்கக்கூடிய போரை வெட்டுக்களை பாவித்தால், அது சாராயமாக இருக்கட்டும், வேறு பெயர்களில் வரக்கூடிய போட்டல்களாக இருக்கட்டும், அல்லது தூளாக இருக்கட்டும், குடுவாக இருக்கட்டும், எந்த விதமான போதை வஸ்துக்களாக இருந்தாலும் அவற்றை பாவிப்பவர்களுக்கு இஸ்லாம் கடுமையான தண்டனைகளை வைத்திருக்கிறது. எதற்காக? அந்த வஸ்துக்களை பாவிப்பவன் அதிலே இருக்கக்கூடிய சில ருசிகளுக்காக, அதிலே இருக்கக்கூடிய அற்பமான சில லாபங்களுக்காக அவன் அதனை அறிந்தாலும், அதனை அவன் பாவித்தாலும், அதற்கு அவன் அடிமையாக ஆனாலும், அதன் மூலம் அவன் நாசமாக்கப்படுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜாஹிலியா கால மக்களை நாம் பார்க்கலாம். ஜாஹிலியா காலத்தில் இருந்த மக்கள் மதுபானம் அருந்துவதை பெருமைக்குரிய ஒரு விஷயமாக நினைத்தார்கள். மக்காவிலும் தான், மதீனாவிலும் தான் மதுபானத்திலே மூழ்கி போன ஒரு சமுதாயம் தான் அங்கே காணப்பட்டது. பெரும் பெரும் தலைவர்கள் இருந்து வீடுகளில் இருக்கக்கூடிய சாதாரண அடிமைகள் வரைக்கும் அனைவர்களும் போதை வஸ்துக்களுக்கு அடிமையானார்கள். ஆனால் அவர்களிடத்தில் போதை வஸ்துக்கள் என்று சொல்லும் போது இந்த தூள் பாதிப்பது, ஹெரோயின் பாதிப்பது, இது போன்ற பழக்கங்கள் இருக்கல்ல, குடிபானமாக மதுபானத்தை அவர்கள் பாதித்து வந்தார்கள். அதை அவர்களுடைய ஒரு சொத்தாக விளங்கினார்கள், அதை அவர்களுடைய ஒரு செல்வமாக விளங்கினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹுடைய நல்லடியார்களே, அரபு உலகிலே அரபு மொழியை பாதுகாக்கக்கூடிய அல்லது அரபு மொழியினுடைய சிறப்பை எடுத்து காட்டக்கூடிய ஒரு கவிதை எழுதியிருக்கிறது. சபுல் முஅல்லகாத் என்று சொல்வார்கள், ஏழு ஏடுகள். அந்த ஏழு ஏடுகளும் காபத்துல்லாஹ்வுடைய ஜாஹிலியா காலத்தில் தொங்கவிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. உறுதியான தகவல் அல்ல. காபாவின் பகுதிகளில் அந்த ஏழு ஏடுகளும் தொங்கவிடப்பட்டிருந்தது. அந்த ஏடுகள் அனைத்திலும் ஒவ்வொரு அரபி புலவர்களும் அவர்களுடைய அரபி துறையில் இருக்கக்கூடிய பாண்டித்தியத்தை, அவர்களுக்கு அந்த மொழி வளத்திலே இருக்கக்கூடிய திறமையை அவர்கள் காட்டித்தான் அந்த ஏழு தொகுப்புகளையும் அவர்கள் கொடுக்கி வைத்திருந்தார்கள். அந்த தங்களுடைய மொழி திறமையை வெளிப்படுத்தக்கூடிய, தங்களுடைய மொழி ஆற்றலை காட்டக்கூடிய அந்த கவிஞர்கள் கூட அவர்களுடைய அந்த கவிதை புத்தகத்தை துவங்குவதே மதுபானத்தை புகழ்ந்துதான். அந்த அளவுக்கு மதுபோதைக்கு அடிமையானார்கள், அந்த அளவுக்கு மதுபோதைக்கு அடிமையானார்கள். அவர்கள் இரவு தூங்கப் போவதும் மதுவுடன் தான், காலையில் எழும்புவதுடன் நாம் தேநீர் அருந்துவோம், அவர்கள் அதற்கு பதிலாக மதுபோதையை தான், அவர்கள் மதுபானத்தை தான் குடிப்பார்கள். இன்னொருக்கு மூழ்கி போயிருந்தார்கள். மதுபானம் அருந்துவதை பெருமையாக நினைத்தார்கள். மதுபானம் அருந்தாமல் விட்டால் அது உயிரின் ஒரு பகுதி அவர்களுக்கு பறிபோனது கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு அவர்கள் மதுபானத்தில் ஊறி போயிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அனுப்புகின்றார். அவர்கள் நபியாக வருகின்றார்கள். புனிதமான இஸ்லாம், இந்த உலகுக்கு ரஹ்மத்தான இஸ்லாம் இந்த உலகத்துக்கு வருகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த மக்களை எப்படி வழி நடத்த வேண்டும், இவர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், இந்த மனிதர்கள் மனிதர்களின் உருவத்தில் மிருகங்களை போன்றிருக்கிறார்கள், இவர்களை மனிதர்களாக எப்படி ஆக்க, இந்த மனித உருவத்தில் தெரியக்கூடிய மிருகங்களை உருப்படியான மனிதனாக எப்படி ஆக்குவது, அதற்குரிய வழிகாட்டல்களை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கொடுத்தார். ஆரம்பத்திலே ஈமானுடைய பாடங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களை இந்த போதை வஸ்து பாவனை அல்லது குடிப்பழக்கத்தில் இருந்து பாதுகாப்பதற்கு ஏற்பாடு செய்தார். அதிலே ஊறி போனவர்கள், அந்த மதுபானத்தை விட்டால் நமக்கு வழியே இல்லை என்று விளங்கியவர்கள், மதுபானம் ஒரு பாவமான செயலா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இருப்பவர்கள், இவர்களை அதிலிருந்து பாதுகாப்பதிலே செல்ல அல்லாஹ் என்ன செய்தான், படிப்படியாக அவர்களுடைய பழக்கத்தில் இருந்து அவர்களை மாற்றினான். ஆரம்பத்திலே சொல்லிக் கொடுத்தார், நபியே கொஞ்சம் கொஞ்சம் ஈமான் கூடுற நேரம் மக்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க, மதுபானம் குடிக்கிறது நல்லமா, சாராய பழக்கம் நல்லதுதானா, குடிபோதையில் இருப்பது நல்லதுதானா, சூழ விளையாடுறது நல்லதுதானா, நீங்க சொல்லுங்க நபியே. அந்த ரெண்டிலையும் பெரும் பாவமும் இருக்குது, மனிதனுக்கு கொஞ்சம் லாபமும் இருக்குது. அவர்களுடைய உள்ளங்கள் நொந்து விடாமல், அதற்காக அவர்கள் ஈமானை விட்டு ஓடி விடாமல் அவர்களுக்கு கொடுத்த பதி. அதிலே மிகப்பெரிய பாவம் இருக்கிறது, நஷ்டம் அதிகம், ஆனால் சில சில லாபங்களும் அவர்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது ஓரளவுக்கு புரிபவர்கள் புரிந்து கொண்டார்கள். அடுத்த கட்டமாக ரப்பு சொன்னார், நீங்கள் மதுபானம் அருந்துவது சரி, தொழுகையில் மதுபானம் அருந்தக்கூடாது. அல்லாஹுக்கு முன்னால் வந்து நிற்கும் போது மதுபானம் அருந்தக்கூடாது. யா ஐயுஹல் லதீன ஆமனு லா தக்ரபு ஸ்ஸலாத வ அன்தும் ஸுகாரா, போதையுடன் இருக்கிற நிலையில் நீங்கள் தொழுகையை நெருங்கக்கூடாது. இப்படி அடுத்த படித்தரத்துக்கு வருகிறார்கள். ஆனால் தொழுகைக்கு முன்னால் கொடுத்த சிலர் தொழும்போது மயக்கம் தெரியாத நிலையில் இருந்தார்கள். ஒரு சகாபி என்ன செய்கிறார், அவர் தொழுகைக்கு முன்னால் மதுபானம் அருந்தினார், அவருடைய மயக்கம் முழுமையாக தெரியல, அவர் தொழுகைக்கு வந்து நின்று தொழுகையிலே குர்ஆனுடைய ஆயத்துகளை மாற்றி ஓதி விடுகின்றார். அல்லாஹ் ரப்பல் இதை திரும்ப மூணாவது கட்டமாக அவர்களுக்கு சொல்கிறார். இப்பொழுது கடினமான உத்தரவு, யா ஐயுஹல் லதீன ஆமனு இன்னமல் கம்ரு வல் மைசர் வல் அன்ஸாம், ஈமானுள்ள மக்களே, மதுபானமாக இருக்கட்டும், சூடாக இருக்கட்டும், இன்னும் சில சில சிலை வணக்கங்களை சொல்லுகின்றார், அவைகளாக இருந்தாலும் இவைகள் அனைத்தும் ஷைத்தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திய கேவலமான விஷயங்கள். ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய செயற்பாடுகளில் உள்ள மிக மோசமான வேலைகள். பஜித்தனிமோ, நீங்கள் அவற்றிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். போரை வைத்து பாலை வேண்டாம், மதுபானம் அருந்த வேண்டாம், மூளையை பாதிக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபட வேண்டாம், புத்தியை பறிக்கக்கூடிய அந்த பானங்களை பயன்படுத்த வேண்டாம், நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்று அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் குறிப்பிடுகிறார். மதுபானத்திலிருந்து இந்த உம்மத்தை அல்லாஹ் பாதுகாத்தார். பாதுகாத்தது மட்டுமல்ல, மதுபானம் இஸ்லாத்துக்கு ரொம்பவும் தூரமான ஒன்று என்பதை தெளிவுபடுத்தினார். மதுபானத்துடன் இஸ்லாம் இருக்க முடியாது. மதுபான பழக்கம் உள்ளவர்கள் ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது. மதுபான பழக்கம் உள்ளவர்கள் போரை வஸ்து பாவனைக்கு அடிமையானவர்கள் உண்மையான ஈமான் உள்ளவர்களாக இருக்க முடியாது. அவர்களுடைய வயிறுகளுக்குள்ளே மதுபானம் இருக்கும் போது கல்விலே ஈமான் இருக்க முடியாது. வயிறுகளுக்குள்ளே அந்த ஹராமான வஸ்துக்கள் இருக்கும் போது உண்மையான இஸ்லாம் இருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போகிறார்கள். 40வது வயதில் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கிறது. 52வது அல்லது 53வது வயதிலே அவர்களை அல்லாஹ் மிஅராஜுக்கு அழைக்கின்றார். ஆரம்ப பகுதியில் அழைத்து விடுகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போயிருந்த போதே அல்லாஹ் போரை வஸ்து ஒழிப்புக்குரிய ஏற்பாட்டையும் அங்கு செய்தார். போரை வஸ்துக்குரிய போரை வஸ்துக்களை அழித்து மதுபான கலாச்சாரத்திலிருந்து இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்கான முன்னேற்பாடுகளை அல்லாஹ் மிஅராஜிலே செய்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தட்டு கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அதில் இரண்டு குவளையங்கள், இரண்டு பாத்திரங்கள், ஒன்றில் இருந்தது பால், மற்றதில் இருந்தது மதுபானம். ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கோப்பை எடுத்து அதிலிருந்து கொஞ்சம் அருந்தினார்கள். பால் கோப்பை எடுத்து அதிலிருந்து அருந்தினார்கள். சொல்லப்பட்டது, இந்த பாலை அருந்தினீர்களே, உங்களுடைய உம்மத்தின் நேரான வழி இதுதான். நீங்கள் அந்த மதுபான குவளையத்தை எடுத்து அதிலிருந்து நீங்கள் கொடுத்திருந்தால் முழு உம்மத்தை நாசமாகி போயிருக்கும். லகவத் உம்மத்து, சும்மாவது அந்த மதுபான குவளையத்தை எடுத்து அதிலிருந்து கொஞ்சமாவது கொடுத்திருந்தால் உங்களுடைய முழு உம்மத்தும் ஹலாக்காக இருக்கும். இந்த சம்பவத்தின் தொடரில் அல்லாமா இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதிலே இப்படி ஒரு வாசகம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மலாய்க்காமார்கள் சொன்னார்கள், அடுத்த பாத்திரத்தில் இருந்து ஒரு மிடரேனும் நீங்கள் குடித்திருந்தால், கொஞ்சமாவது குடித்திருந்தால், உங்களுடைய மக்களில் ரொம்ப கொஞ்சமான பேர் தான் முஸ்லீமாக மாறியிருப்பார்கள். அவ்வளவு பேர் முஷ்ரிக்குகளாக இருந்திருப்பார்கள். இஸ்லாத்துக்கு வெளியே போயிருந்திருப்பார்கள். இஸ்லாத்துக்கும் மதுபானத்துக்கும் தொடர்பு கிடையாது. இஸ்லாத்துக்கும் போலை வஸ்துக்களுக்கும் தொடர்பு கிடையாது. இஸ்லாம் பரிசுத்த மார்க்கம், இஸ்லாம் பரிசுத்தமானவர்களை விரும்புகிறது. நஜிஸை வயிற்றிலே சுமப்பவர்கள், அசிங்கத்தை காட்சி கொடுத்து வாங்குபவர்கள், புத்தியை பறிக்கும் பொருட்களுக்காக தன்னுடைய உடைமைகளை விற்று அவற்றுக்கு அடிமையாகுபவர்களை இஸ்லாம் தன்னுடன் இணைத்துக் கொள்வதற்கு விருப்பம் கிடையாது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செயற்பாடு அவர்களுக்கு நடந்த இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு எடுத்துக் காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஏன் இதனை பற்றி பேசுகிறோம் என்றால், இன்றைய காலங்களில் முன்னைய காலத்தை போன்றல்ல பல முஸ்லிம் ஊர்களில் போரை வஸ்து பாவனை மிகவும் பெரிதாகி வருகிறது, பரவி வருகிறது. வரலாற்றிலே சில ஊர்களில் அப்படியானவர்களை பார்க்க முடியாமல் இருந்த ஊர்களிலும் இன்று சில வாலிபர்கள் பெற்றோர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். குடும்பாவணை முன்னைய காலங்களில் தலைநகரிலேதான் அது பழக்கமாக இருந்தது. அல்லது பிரசித்தி பெற்ற சில சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய பகுதிகளில் அது இருந்தது. இன்று கிராமங்களுக்குள்ளும் அந்த போதை வஸ்து வந்து புகுந்திருக்கிறது. ஏன் இஸ்லாத்தின் விரோதிகள் முஸ்லிம் என்ற போர்வையிலோ அல்லது முஸ்லிம் அல்லாத போர்வையிலோ அவர்கள் இந்த வஸ்துக்களை அனுப்பி எங்களுடைய எதிர்கால சமுதாயத்தை புத்தியற்ற மிருகங்களாக மாற்றுவதற்குரிய ஏற்பாடு செய்கிறார்கள். போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவர்களை பாருங்கள், அவர்களுக்கு உலகத்தை பற்றிய சிந்தனையே இருக்காது, அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை பற்றிய சிந்தனை இருக்காது, தாய் தந்தை யார் என்று விளங்காது, மனைவி யார் என்று விளங்காது, பிள்ளைகள் யார் என்று விளங்காது, உறவுகள் யார் என்று விளங்காது, அடுத்த நேரம் எப்படி நான் ஒரு போதை வஸ்துவை எடுத்து பாவிக்கலாம், எவனுடைய உடைமைகளை திருடலாம், மனைவியுடைய உடைமைகளை திருடலாமா, வீட்டில் உள்ள இந்த பொருள்களை விற்கலாமா, அவனுடைய ஒரு செருப்பை கலாண்டிக் கொண்டு போகலாமே, இந்த சிந்தனை உருவாகி மிருகத்தை விட கேவலமான ஒரு இடத்துக்கு அவன் போகிறானே தவிர உருப்படியான ஒரு மனிதனாக இந்த பூமியிலே வாழமாட்டான். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், ஸஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது, லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின், ஈமானுள்ள நிலையில் விபச்சாரம் செய்பவன் விபச்சாரம் செய்ய மாட்டான். ஒருவன் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறான், முறைகேடான தொடர்பு, அந்த விபச்சாரம் ஈமான் இல்லாத நிலையில் நடக்கிறது, அந்த நிலையில் அவனுக்கு மௌத்து வந்தால் என்னாகும்? ஒரு கல்வன் ஒரு பொருளை களவாடும் போது ஈமான் உள்ள நிலையில் அவன் களவாட மாட்டான். ஈமான் உள்ளவனுக்கு கள்ள பழக்கம் வராது, ஈமான் உள்ளவனுக்கு விபச்சாரம் செய்யும் எண்ணம் உண்டாகாது. அதே போன்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா யஸ்ரபுல் கம்ர ஹீன யஸ்ரபுஹா வஹுவ முஃமின், ஈமான் உள்ள நிலையில் மதுபானம் குடிக்கவும் மாட்டான். புகாரி முஸ்லிமுடைய அறிவிப்பு, மதுபானம் அருந்துபவன் ஈமானில் இருந்து தூரமானவன். ஒன்றோ ஈமான் அல்லது மதுபானம், ஒன்றோ அவர்கள் இஸ்லாத்தை தெரிவு செய்ய வேண்டும் அல்லது போதை வஸ்துக்களை தெரிவு செய்ய வேண்டும். இஸ்லாம் போதை வஸ்துக்கள் உள்ளவர்களை அவர்களுடைய அந்த கெட்ட பழக்கத்துடன் கபூல் செய்யாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரான ஒரு முயற்சியை செய்ததற்கு பின்னால் பகிரங்கமாக அறிவித்தார்கள். அல்லாஹ் சொன்னார்கள், ஜாஹிலியா காலத்திலே சில பழக்கங்கள் உங்களிடத்தில் இருந்தது, அந்த பழக்கங்களை என்னுடைய கால்களுக்கு கீழால் வைத்து மிதித்து விட்டேன், என்னுடைய பாதங்களுக்கு கீழால் வைத்து நான் மிதித்து விட்டேன். குடிவானம் மதுபானத்துக்கு அடிமையாகவே மதுபானத்தை தன்னுடைய ஒரு அன்றாட குறிபொருளாக வைத்திருப்பது ஜாஹிலியா கால பழக்கம், நான் அதனை என்னுடைய கால்களுக்கு கீழால் வைத்து மிதித்து விட்டேன் என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாரிய முயற்சி, 23 ஆண்டுகளுடைய முயற்சி பெரும் குடிகாரர்களை ஈமான்தாரிகளாக மாற்றியது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஒரு கவிஞராக வைத்திருந்தார்கள், அவர்களுக்கு ஒரு மிம்பர் அமைத்து கொடுத்திருந்தார்கள், எதிரிகளுக்கு எதிராக பாட. என்ன பாட? எதிரிகளுடைய ஒரு யுத்தம் தான், அவர்கள் கவிதைகளினால் ரசூலுல்லாவை தாக்குவார்கள், வெறும் புகழ்பாடவல்ல, கவிதைகளினால் ரசூலுல்லாவை தாக்குவார்கள். அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக ஒரு மிம்பரை அமைத்துக் கொடுத்தார்கள். ஹஸ்ஸான், இதிலிருந்து நீங்கள் காவிரிகளுக்கு எதிராக கவிதைப்படுங்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடன் இருப்பார்கள். யா அல்லாஹ், ரூஹுல் குதுஸுடைய உதவியையும் இவருக்கு நீ கொடுத்து இவரை உறுதிப்படுத்துவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். இந்த ஹஸ்ஸான் இப்னு ஸாபித், இந்த ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் அவர் ஆரம்ப காலங்களில், ஜாஹிலியா காலங்களில் மது போதைக்கு எவ்வளவு அடிமையாக இருந்தார் என்றால், மதுபானத்துக்கு எவ்வளவு அடிமையாக இருந்தார் என்றால், அவர் குறிப்பிடுகிறார், நான் இறந்ததற்கு பின்னால் எப்படியான ஒரு மைதானத்தில் அல்லது மையவாடியில் அடக்கப்பட வேண்டும் என்றால், அந்த இடத்திலே மதுபானம் குடிக்கப்படுகிறதோ அப்படியான மையவாடி, மதுபானம் சாதிக்கப்படுகிற மையவாடியிலேதான் என்னுடைய சடலம் அடக்கப்பட வேண்டும், அதிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட அல்லது அவ்வாறு இல்லாத ஒரு இடத்தில் அடக்கப்படும் போது நான் மன்னரைக்குள்ளும் அதனுடைய ருசியை அதனுடைய வாடையை சுவாசிக்க முடியாதவனாக ஆகிவிடுவேன் என்று படித்தவர் தான் ஹஸ்ஸான் இப்னு ஸாபித். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானுடைய முயற்சி ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்தில் முயற்சி செய்யப்பட்டது. அல்லாஹ் யார் என்று உணர்த்தப்பட்டது. அல்லாஹுடைய குதிரத்துகள் என்ன என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது. உலக வாழ்வென்றால் என்ன என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இந்த வாழ்க்கை கொஞ்சமான, இது வாழ்வதற்குரிய இடம் அல்ல, ஒரு வாழ்க்கையை தயாரிக்கும் இடம். இங்கு எதுவும் நிரந்தரமில்லை, சந்தோஷமும் நிரந்தரமில்லை, துக்கமும் நிரந்தரமில்லை, வறுமையும் நிரந்தரமில்லை, செல்வமும் நிரந்தரமில்லை, மனைவி மக்களும் நிரந்தரமில்லை. அவர்களுக்கு இந்த விஷயங்கள் காலினூடாக உள்ளத்துக்கு ஊட்டப்பட்டதனால் ஹஸ்ஸான் இப்னு ஸாபித்துடைய கவிதைகள் எப்படி மாறிவிட்டதென்றால், ரோமர்களுக்கு அவர் தகவல் கொடுக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் ருசியான விடயம் என்னவென்றால், ஒரு எதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் போய் நான் ஜிஹாதில் ஈடுபடும் போது அவனுடைய ஒரு அம்பு வந்து என்னுடைய நெஞ்சிலே பாய்கிறது, அப்படி பாய்ந்து அதற்காக உயிர் கொடுத்து மௌத்தாகுவதே எனக்கு விருப்பம் என்று சொல்கிறார். எங்கிருந்து ஹஸ்ஸான் இப்னு ஸாபித்தை எங்கு கொண்டு வந்து சேர்த்தது என்பதை பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே ரொம்பவும் விழிப்புடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இதிலே வாலிபர்களை மாத்திரம் நாம் குற்றம் சொல்லி அவ்விடத்துடன் நிறுத்திக் கொள்ள முடியாது. பெற்றோர்கள் விழிப்பாக இருக்கணும். பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதிகமான பெற்றோர்கள் பிள்ளைகளின் விஷயத்தில் கவனமே கிடையாது. அதுவும் ஒரு பருவத்துக்கு வந்ததற்கு பின்னால், 10 வயது தாண்டி விட்டதற்கு பின்னால், மகனுக்கு யாருடன் தொடர்பு, எங்கு போகிறான், எங்கு வருகிறான், மாலையில் எங்கு நிற்கிறான், இரவில் யாருடன் சுற்றுகிறான், எந்த சந்திகளில் இருக்கிறான், மூளை மூளையாக 4 பேருடன் சைக்கிளில் நின்று கொண்டு கதைக்கிறான், இவர்களுக்குள்ள தொடர்பு என்ன. ஆரம்பத்தில் ஒரு பீதியாக, ஆரம்பத்தில் சில தூள்களை எடுத்து நாக்கு கீழே வைக்கும் ஒரு பழக்கமாக, ஆரம்பத்தில் பீடா தின்னும் ஒரு பழக்கமாக இது உருவாகி மெது மெதுவாக சிகரெட்டுக்கு போகிறான், சிகரெட்டுக்கு போகிறான். அதுக்கடுத்த கட்டம் அவனை அந்த இடத்திலே போட்டு அவருக்கு செய்ய வேண்டிய மருத்துவத்தை செய்து அவருக்கு கொடுக்க வேண்டிய வழிகாட்டல்களை கொடுக்கவில்லை என்றால், அடுத்த கட்டம் ஒளிந்து ஒளிந்து அவர் போத்தல்களை பாவிக்க ஆரம்பிப்பார். அது வீட்டிலே பாவிக்க மாட்டார், எங்கேயாவது ஒரு திருமண வீடு, அங்கே இரவில் நண்பர்களுடன் இருக்கும் போது ஒரு பாவனை, எங்கேயாவது ஒரு வெளியூர் சுற்றுப்பயணம், நுவரெலியாவில், பொலன்னறுவையில், அனுராதபுரத்தில், கொழும்பில், பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் காபத்துல்லாவை வலம் வர்றது போல இந்த மகன் நல்ல நண்பர்களோடு போயிருக்கிறான், அங்கு போனாத்தான் 4 காலில் நிற்கிறது தெரியும். எவ்வளவோ பேர் அல்லாஹ் பாதுகாக்கணும், நல்லவர்கள் மோசமான நண்பர்களுடன் அவர்கள் சேரும் போது அவர்களை பாதுகாக்க தவறினார்கள். தனிமைப்படும் போது ஏன் தனிமைப்படுகிறார்கள் என்று கவனிக்க தவறினார்கள். பிரயாணம் போகும்போது எப்படிப்பட்டவர்களுடன் போகிறான் என்பதை பார்க்க தவறினார்கள். அதனுடைய விபரீதம், அவர்கள் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறார்கள். அடுத்த கட்டம் என்ன வரும், போத்தல் நின்று அது சின்னொரு பட்டையாக ஹெரோயினுக்கு அடிமையாகுவான். எத்தனையோ பாடசாலை மாணவர்கள் இலங்கையின் பல ஊர்களில் இருந்து தகவல் வருகிறது, பாடசாலை மாணவர்கள் மிக லேசாக போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக்கப்படுகிறார்கள். அங்கே மாணவர்கள் போதை வஸ்து வியாபாரிகளாக உருவாக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு அதிலே கிடைக்கக்கூடிய லாபம் காண்பிக்கப்படுகிறது. கடைசி கட்டம் அவன் போதை வஸ்துக்களை பகிர்பவனாக, போதை வஸ்துக்களுக்கு உதவியாளனாக, அந்த ஊரிலே பல பேருக்கு போதை வஸ்துக்களை விநியோகிப்பவனாக மாறி அவனும் நாசமடைந்து ஊரில் உள்ள எதிர்கால வாலிபர்களையும் எதிர்கால தலைவர்களையும் நாசப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபடுகின்ற பயங்கரமான செய்தி எங்களுடைய சமுதாயத்துக்கு, எங்களுடைய எதிர்கால சமுதாயத்துக்கு மிகவும் அச்சுறுத்தலான அந்த செய்தி முழு நாட்டிலிருந்தும் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் ஒவ்வொரு பெற்றோரையும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பாளிகளாக ஆக்கியிருக்கின்றார். எந்த ஒரு தகப்பனும் எனக்கு தெரியாது என்று கைவிரிக்க முடியாது, எந்த ஒரு தகப்பனும் கைவிரித்திட முடியாது. சில பெற்றோர்களிடம் கேட்டால் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், கேட்க மாட்டான் அப்படிங்கிறான். இருக்காது தகப்பன், சொல்லி பார்த்தோம் கேட்க மாட்டான், இவ்வளவுதான் உங்களுடைய பொறுப்பு. அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க உங்களுக்கு தைரியம் இல்லையா? எந்தெந்த வழிகளில் இவனை சீராக்கலாம் என்று உரியவர்களிடம் ஆலோசிக்க உங்களுக்கு ஒரு சிந்தனை இல்லையா? ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பெற்றோர்களுடைய கவனங்களையும் ஒரு விஷயத்தின் பக்கம் திருப்பினார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம், அலா குல்லுக்கும் ரா, மக்களை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளிகள், பொறுப்புதாரிகள். குல்லுக்கும் ராய், நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்புதாரிகள். நீங்கள் அடுத்தவர்களை கண்காணிப்பவர்கள், அடுத்தவர்களை பராமரிப்பவர்கள். அவர் படித்திருக்கட்டும், அரசாங்க உத்தியோகத்தராக இருக்கட்டும், கூலி வேலை செய்பவராக இருக்கட்டும், அல்லது தொழிலே இல்லாதவராக இருக்கட்டும், எழுதி பெரும் பண்டிதராக இருக்கட்டும், அவருடைய பேரை எழுத தெரியாத ஒரு உண்மையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் அனைவர்களும் பொறுப்பாளிகள். பொறுப்புக்கு கேள்வி இருக்கிறது. வக்குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்தி, உங்களுடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ் கியாமத்தில் விசாரிப்பார். எல்லோருடைய விழிகளும் கண்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சின் பக்கம் திரும்பியது. என்ன பொறுப்பு இருக்கிறது? யார் உங்களுக்கு பொறுப்பு தந்தார்கள்? நாம் வீட்டிலே தொழில் செய்து கொண்டு சாப்பிட்டுக் கொண்டு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு என்ன பொறுப்பு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆண்களே உங்களுக்குள்ள பொறுப்பு தான் உங்களுடைய மனைவியும் பிள்ளைகளும். மனைவியும் பிள்ளைகளையும் எதற்கு அல்லாஹ் தந்தார்? மனைவியையும் பிள்ளையும் தந்து அவர்களை வழி நடத்த ஒரு சிலபஸையும் கொடுத்தார். அவருடைய வீட்டுக்கு பொறுப்பாளி என்றால் அவர் எப்படி பராமரித்தார் என்று அவரிடத்தில் கியாமத்தில் விசாரிக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரண ஒரு கொடுக்கல் வாங்கலில் அல்லது ஒரு வியாபாரத்தில் மனிதனுக்கு ஒரு பிழை நடக்கும் போது, ஹராமாக சம்பாதிக்கிறார், பொய் சொல்லி சம்பாதிக்கிறார், ஏமாற்றி சம்பாதிக்கிறார், வட்டியில் ஈடுபடுகிறார், இந்த சம்பாத்தியத்தின் மூலம் கிடைக்கிற பணத்தினால் ஹலாலான ஒரு பொருளை கொண்டு வந்து தன்னுடைய குடும்பத்தினருக்கு சாப்பிட கொடுக்கும் போது, அந்த உணவு மனைவி மக்களுடைய உடம்பில் ஓடும் போது அவர்களுடைய துஆ அல்லாஹ்வினால் தட்டப்படுகிறது, மறுக்கப்படுகிறது என்று இருந்தால் உங்களுடைய ஒரு ஹராமான செயற்பாடு, ஒரு பொய், ஒரு ஏமாற்று, ஒரு வட்டி, ஒரு லஞ்சம், இது உங்களுக்கு ஒரு உங்களுடைய குடும்பத்தில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுகிறது என்றால், மகன் குடிகாரனாக மாறுவதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது, மகன் போதை வஸ்துக்களுக்கு பழகின்ற ஆரம்ப காட்சிகளை கண்டும் காணாமல் இருப்பது, மகன் போதை வஸ்து பாவனை உள்ளவர்களுடன் கூட்டாளியாக இருக்கிறான், வட்டமாக சந்திகளில் நிற்கிறான், இவனை கண்டும் காணாமல் இருப்பது, அது எவ்வளவு பெரிய தவறு! அல்லாஹ் கியாமத்தில் எவ்வளவு தூரம் விசாரிப்பார்! குழந்தைகள் பிள்ளைகள் அல்லாஹ் தந்த நியமத், அவர்களை ஒரு இடம் வரை கொண்டு போய் சேர்ப்பது அந்த பெற்றோர்களுடைய பொறுப்பு. ஆகவேதான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களுக்கு மிகப்பெரிய கூலியை கொடுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் மூன்று பெண் பிள்ளைகளை ஒழுக்கத்துடன் வளர்த்து, கஷ்டப்படுகிறார் சிரமப்படுகிறார், அவர்களை ஒழுக்கத்துடன் வளர்க்கிறார், வளர்த்து அவர்களுக்கு சாலிஹான இடங்களில் திருமணமும் செய்து வைக்கிறார், இந்த பெற்றோருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தை நசீபாக்குறார். மூன்று பெண் பிள்ளைகளின் தர்பியாவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு சுவர்க்கத்தை நசீபாக்கிறார் என்றால், இந்த காலத்தில் மிகவும் சவாலான பயங்கரமான ஆபத்துகள் நிறைந்த இந்த காலத்தில் ஒரு தகப்பன் கஷ்டப்படும் போது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலிகளை கொடுக்கத்தான் போகிறான். ஆகவே இந்த விடயங்களில் விசேடமாக இந்த விடயங்களில் ஒவ்வொரு மஹல்லாவாசிகளும் மிகவும் கவனமாக இருக்கணும், மிகவும் கவனமாக இருக்கணும். ஒரு நாட்டினுடைய பொருளாதார விடயங்கள் தழும்பலாகும் போது, பொருளாதாரத்துக்கு கஷ்டங்கள் வரும்போது, பணவீக்கம் நாட்டிலே ஏற்படும் போது இப்படியான விடயங்கள் பரவுவது பொதுவாக உலக நாடுகளிலே ஒரு வழக்கமாகவே இருக்கிறது. ஆகவே போதை வஸ்து பாவடை என்பது ரொம்ப அதிகமாக பெருகி வருவதனால் உங்களுடைய பிள்ளைகளின் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பதே உங்களுக்குரிய மிகப்பெரிய பொறுப்பு. ஆகவே அனைவர்களும் கவனமாக இருப்போம். இது சம்பந்தமாக உரியவர்களுடன் ஆலோசனை செய்து அவர்களை பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடுகளை நாம் செய்வோம். எங்களுடைய எதிர்கால சந்ததிகள் நாம் கபரில் இருக்கும் போது நன்மை செய்பவர்களாக விட்டு செல்வோம். அவர்கள் அனாச்சாரத்துக்கும் அசிங்கமான செயல்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாக அவர்களை விட்டு செல்லாமல் நல்லவர்களாக நாம் அவர்களை கண்டுவிட்டு இந்த உலகத்தை விட்டு போவோம். அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்தியுங்கள், இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை நாம் ஓதுகிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுடைய பிள்ளைகளை கண் குளிர்ச்சியாக பார்க்க சந்தோஷமானவர்களாக நீ ஆக்குவாயாக, நல்லவர்களுக்கு இமாமாக முன்மாதிரியாக எங்களை ஆக்குவாயாக என்று நல்லடியார்கள் இப்படி பிரார்த்திப்பார்கள். இபாதுர் ரஹ்மான், அல்லாஹுடைய நல்லடியார்களின் பிரார்த்தனை இப்படி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி எத்தனை தரம் நாம் துஆ செய்கிறோம். ஆகவே அல்லாஹ்விடத்திலே வேண்டியவர்களாக அவன் தந்திருக்கும் இந்த நல்ல வழிகாட்டல்களை எடுத்து எங்களுடைய எதிர்கால சமுதாயத்தை பற்றி சிந்தித்து நாம் செயல்படுவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தின் முஸ்லிமாவை பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், பூரா உம்மத்திலும் வாழும் எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து செல்வாயாக. கபிராளிகளாக இருக்கக்கூடிய அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டங்கள் சோதனைகளுக்கு உள்ளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ அவசர உதவி செய்வாயாக. அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கஷ்ட நஷ்டங்களில் இருந்து அவர்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. நல்ல விடயங்களில் ஆர்வத்தை தருவாயாக, நல்ல விடயங்களில் ஆர்வத்தை தருவாயாக, அதிலே பங்களிப்பு செய்யும் பாக்கியத்தையும் தருவாயாக. மோசமான விடயங்கள் இருந்து எங்களை தூரமாக்குவாயாக, அதிலிருந்து எந்த ஒரு விஷயத்திலும் சம்பந்தப்பட்டு விடாமல் எங்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. யாரெல்லாம் நோயாளிகள் இருக்கிறார்களோ அவர்களுடைய நோய்களை சுகமாக்குவாயாக. எத்தனையோ நோயாளிகள் இன்று ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவர்களுக்கு துஆ செய்யும்படி சொல்லுகிறார்கள். யா அல்லாஹ், அவர்கள் அனைவர்களுடைய நோய்களையும் ஆரோக்கியமானதாக ஷிஃபா உள்ளதாக ஆக்குவாயாக. நோய்களுக்கு குணத்தை கொடுப்பாயாக. அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீ போக்கி வைப்பாயாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.